أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله بما تعملون عليم ليس عليكم جناح أن تدخلوا بيوتا غير مسكونة فيها متاع لكم والله يعلم ما تبدون وما تكتمون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம்ம துறை இவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அதன்படி அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை நீ இஸ்லாத்தின் மீது பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமாவை ஒளிந்தவர்களாகவும், யா அல்லாஹ், எந்த கடன் பாக்கியும் இல்லாத நிலையில் எங்களுடைய இபாதத்துகளை பரிபூரணப்படுத்திய நிலையில், யா அல்லாஹ், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட அந்த அடியார்களை போன்று உயிர் பெறுகிற நசீபை எங்களுக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபுரை சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், யா அல்லாஹ், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இது போன்ற மஜ்லிஸுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையினால் இதுவரை நாங்கள் எதை கேட்டோமோ அந்த சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் பக்கம் அமல் செய்கிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் இந்த சூராவை நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு படித்து கொடுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், அந்த குழந்தைகளை மன்னமிட வையுங்கள், அதன்படி அமல் செய்ய வையுங்கள் என்று சொன்னார்களோ அந்த சூராவினுடைய விரிவுரைகளை நாம் தொடர்படியாக இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே மனிதனிடத்திலே ஏற்பட்டிருக்கிற கலாச்சார சீரழிவுகளினால் அவனுடைய குணத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாடுகளை களைவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எந்த ஒரு வழிமுறையை நமக்கு காண்பித்து தந்தானோ அதை குறித்தான சில செய்திகளை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தாலா முதலாவதாக உங்களுடைய வீடுகளிலே, உங்கள் அல்லாத வீடுகளிலே நீங்கள் நுழைந்தால் எப்படி அதற்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்கிற அந்த ஒழுக்க முறைகளை குறித்து அல்லாஹு சொல்லித்தந்தான். நீங்கள் அந்நியர்களுடைய வீடுகளிலே உள்ளே நுழைந்தால் முதலிலே சலாம் சொல்லுங்கள், அனுமதி கோருங்கள். அனுமதி தரப்பட்டால் நீங்கள் உள்ளே நுழையுங்கள், உங்களுக்கு அனுமதி தராவிட்டால் நீங்கள் திரும்ப வந்து விடுங்கள் என்கிற செய்திகளை இறைவன் நமக்கு சொல்லித்தந்தார். நாம் வீடு, நம்முடைய வீடு என்பதை குறித்து சொல்லுகிற போது ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் வாழுகிற வீட்டுக்கு மட்டுமே நம்முடைய வீடு என்று சொல்லப்படும். அது அல்லாத எல்லா வீடுகளுமே அவருடைய தாயாரின் வீடாக இருந்தாலும், அல்லது சகோதர சகோதரியின் வீடாக இருந்தாலும், அல்லது தன்னுடைய சொந்த மக்களுடைய வீடுகளாக இருந்தாலும் அது அந்நிய வீடுகளாகவே கருதப்படும் என்கிற செய்தியும் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் ஊடாக பெருமானாரின் வாயிலாக நமக்கு சொல்ல வைத்தான். அப்படி வரிசையாக அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா இன்னும் சில செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். கடந்த வாரத்திலே இதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அதிலே முதலாவதாக ஒரு ஹதீஸை இந்த மஜ்லிஸிலே நாம் படித்தோம். அதில் ஒரு மனிதர் வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சந்திப்பதற்காக வேண்டி, அனுமதி கேட்பதற்காக வேண்டி உள்ளே வருகிறார். வந்துவிட்டு அவர் கேட்கிறார், அலிஜ், நான் உள்ளே வரலாமா இல்லைன்னா நான் திரும்ப போயிடலாமா அப்படின்னு கேட்குறார். அன்லிஜ், நான் வரட்டுமா அல்லது போயிடட்டுமான்னு கேட்டார். அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்த ரவுதா என்கிற அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அவருக்கு போய் அனுமதி என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுங்கள். நான் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ளே வரலாமா என்று கேட்பதற்கு பெயர்தான் அனுமதி. அப்படி கேட்க சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள். அந்த பெண் போவதற்கு முன்னே இந்த செய்தியை காதில் வாங்கிவிட்டு அந்த மனிதர் பெருமானாரிடத்திலே அப்படியே கேட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும், அதுகுல், நான் உள்ளே வரலாமான்னு கேட்டார். அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர சொல்லி சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வரையும் பார்த்தோம். ஒரே ஒரு தப்சீரில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரே ஒரு தப்சீரில் எழுதுகிறாங்க. அந்த தப்சீரில் எழுதியிருக்காங்க, அவர் உள்ளே வந்தார், உள்ளே வந்து அதுதான் முக்கியமான செய்தி. அது உள்ளே வந்தவர் பெருமானார் சால ரசூலல்லா அஷியா அன், சில செய்திகளை பற்றி பெருமானாரிடத்தில் சில விளக்கங்களை கேட்டார். ஒக்கான யுஜீபு, பெருமானார் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படி அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெருமானார் பதில் சொல்ல பின்னால் அவருக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு விடை கிடச்சிருச்சு. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு தேடுதலோடு போய் அதனுடைய முழு செய்திகளையும் ஒரு இடத்துல பெற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதே சந்தோஷம் அவருக்கும் கிடைத்தது. அதை பார்த்துட்டு அவர் இப்படியே பார்த்தார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்டார், ஃபகால ஹல் இல்மி மா லா தஅலமு, யா ரசூலல்லாஹ், அறிவுகளிலேயே உங்களுக்கு தெரியாத ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டார். ஹல்ஃபில் இல்மி மா லா தஅலமு, உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு செய்தி உலகத்தில் இருக்கா? எதை கேட்டாலும் பதில் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு நபி, அல்லாஹ் உங்களுக்கு நுபுவத்தினுடைய காரணமாக நிறைந்த அறிவுகளை தந்திருக்கிறான், அது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள். உங்களுக்கு தெரியாத ஏதாவது உலகத்தில் செய்தி இருக்கா? பொதுவாக மெத்த ரொம்ப படித்த மனிதர்களிடத்தில் நாம் போகிற போது நாம் சொல்லுகிற செய்திகளுக்கெல்லாம் அவர்கள் விடை சொன்னால் நாம் நினைப்போம் அல்லது நாம் எண்ணிக்கொள்வோம் அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஜென்ரலான ஒரு நினைப்பு. அதை குறித்து பெருமானார் சொன்னார், அந்த மனிதர் சொன்னார், வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், ஹல்ஃபில் இல்மி மாலா தாலமும், உங்களுக்கு தெரியாத ஏதாவது இல்முகள் உலகத்திலே உண்டா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டார். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஃபகால் அலைஹி ஸலாம் இந்த செய்தி இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகிற தஃப்சீர் கபீர் என்று சொல்லப்படுகிற மிக ஒரு மிகப்பெரிய தஃப்சீரை எழுதி இமாம் தன்னுடைய கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஃபகால் அலைஹி ஸலாம் இந்த கேள்வியை கேட்டு பெருமானாருடைய வாயை பார்த்துட்டே இருக்கார். பெருமானாருக்கு தெரியாத ஏதாவது செய்திகள் உண்டா அப்படின்னு சொல்கிறாங்களா, அல்லது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? இது போன்ற சோதனைகளை சில நேரத்தில் அல்லாஹ்வே வைப்பான். மூசா அலை இஸ்லாம் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், இதே மாதிரி கேள்வி தான். மூசா அலை இஸ்லாம் ஒரு பெரிய மஜ்மால உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க நபி உலகத்தில் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் என்ன அறிவு உண்டோ அத்துணை அறிவையும் மொத்தமாக தரப்பட்டிருந்த ஒரு நபி. அவங்களிடத்துல ஒருத்தர் வந்து அவர் எந்திரிச்சுன்னு கேட்டார், நபியே இன்னைக்கு இருக்கக்கூடியதுல பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி பார்த்தாங்க, பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க, யார் இருக்க முடியும், நமக்கு தான் தௌராத் இருக்கு. அப்ப சொன்னாங்க, நான் தான் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா ஒரு பெரிய சோதனைகளை கொண்டு வந்து விட்டான். அதுக்கப்புறம் அவங்க அந்த இல்மை தேடி அல்லது யாரிடத்தில் அது இருக்கிறது என்பதை நோக்கி பயணப்படுகிற ஒரு நிர்பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய ஓப்பனிங். உலகத்தில் வெறும் படிப்பு என்பது கிதாபுகள் அல்லது புத்தகங்கள் சார்ந்தவை மட்டும் அல்ல, அல்லது கல்லூரிகளிலே அல்லது நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற படிப்பல்ல, அதை தாண்டி அறிவுகள் உலகத்திலே உண்டு என்பதை அல்லாஹு தஆலா அந்த சூரா கஹ்ஃப் என்ற சூராவின் வாயிலாக சொல்லித்தந்தான். அதே மாதிரி பெருமானார்ட்ட இவர் கேட்கிறார், கேட்டுட்டு பதிலுக்காக வேண்டி காத்திருக்கிறார். அப்போ ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு பதிலை பெருமானார் சொல்லுகிறார்கள். எனக்கு எது எனக்கு வந்து நிறைய தெரியாதுன்னு சொல்லலை, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லலை. அந்த என்ன அந்த டாக்டிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, எப்படி கையாளுகிற விதம் என்பதை பெருமானார் மிக அழகாக தத்ரூபமாக சொல்லி காட்டினார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் எல்லாரும் தெரிந்தவர் எவரும் கிடையாது. உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஒரு செய்தியில் ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் இன்னொரு விஷயங்களை பற்றி உண்டான அறிவில் கொஞ்சம் கம்மியாக இருப்பார். சில நேரத்தில் அதில் வந்து இயலாதவராகவும் இருப்பார். உலகத்தினுடைய இன்றைய நூற்றாண்டிலே பெரிய அறிஞராக போற்றப்பட்ட ஐன்ஸ்டீன், நமக்கெல்லாம் தெரியும், அவரை பற்றி படிச்சிருப்போம். அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனாங்க, அவர் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு வீட்டுக்கு போக தெரியாது, அவர் வீட்டிலேருந்து அவர் ஆஃபீஸுக்கு போக தெரியாது. ஆனால் பெரிய அறிவாளி. இந்த ஒளி எப்படி டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத முத முதல்ல கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னவர் அவர் தான். ஆனால் அவர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருந்தார், காசு கொடுத்து அவன் கூட்டிகிட்டு போவான் டெய்லி வீட்டுக்கு. அப்புறம் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் விடுவான். அப்போ ஒரு சைடில் ஒரு பெரிய அறிவாக இருப்பவர், இன்னொரு சைடில் ஒரு பெரிய இயலாமையோடு இருப்பார்கள். இது நிதர்சன உண்மை. அப்போ இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பதிலை சொன்னார்கள், லக்கத் ஆத்தானி அல்லாஹு ஹைரன் கத்தீரா, எனக்கு அல்லாஹு தந்திருக்கக்கூடிய இந்த அறிவு என்ற செல்வம் இருக்கிறதே. ஏன் அப்படின்னு கேட்டால் பெருமானார் சொன்னார்கள், இன்னி ஊத்தி து இல்மல் அவ்வலீன் அவல் ஆகிரீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து கடைசி நபிமார்கள் வரை எத்தனை அறிவு தரப்பட்டதோ எல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதனால எனக்கு பெருமை இல்லை, இது என் ரப்பு செஞ்சதுன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க, லக்கத் ஆத்தானி அல்லாஹு ஹைரன் கசீரா, அல்லாஹ் எனக்கு நிறைந்த நற்பலன்களை தந்திருக்கிறான் என்றாலும், வஇன்ன மினல் இல்மி மா லா யஅலமு இல்லல்லாஹ், வஇன்ன மினல் இல்மி அறிவுகளிலே சில உண்டு. என்ன அப்படின்னா, மாலா யஅலமு இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாத இல்முகள் அவை அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அவர் கேட்ட கேள்விக்கு அழகான பதிலை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கானே அந்த விஷயங்கள் எல்லாம் கியாமத் நாள் எப்போது வரும், அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அடுத்த நாள் உணவு, அவனுடைய இந்த மலை, இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்தது, வேறு யாருக்கும் தெரியாது என்கிற அந்த தகவலை சொன்னதாக இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் இந்த வரலாறை எழுதுகிறார்கள். இப்போ அதுக்கு அடுத்து அப்படி பார்த்தோம்னா, இந்த வீட்டிற்குள்ளே அனுமதி பெற்று நுழைவது அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் மிக கடுமையான ஒரு நிலையை இந்த இடத்துல எடுத்திருக்கிறது. ததக்கரூன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு ரகசியம் இருக்கும். ஒரு கிதாபினுடைய ஆசிரியர் எழுதுகிறார், ஒரு தஃப்சீருடைய, ஒவ்வொரு வீட்டுக்கென்று ஒரு மரியாதையும் ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. நம்ம போய் அதை கொலைக்கிற மாதிரி நடந்து கொள்வது ஒரு மனிதனுக்கு அழகல்ல. அந்த வீட்டில் வம்படியாக போய் உள்ளே நுழைஞ்சி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்காம போய் நுழையிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அழகல்ல. அதே மாதிரி வீட்டுக்காரங்களுக்கும் வருகிற அந்த விருந்தினரை இங்கே உள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் அவர் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வர்றார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்குமே உரிய மரியாதையை செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். இப்போ ரெண்டு பக்கமுமே சிரமம் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா சொன்னால், நீங்கள் அனுமதி பெற்று உள்ளே நுழையுங்கள், அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். ஒரு கிதாப்ல எழுதியிருக்காங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்தில் நடந்த ஒரு தகவல். பரவலாக இந்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது புதிதாகவும் இருக்கலாம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஊருக்குள்ள ஒரு நகர்வலம் நைட்டில் சுத்த போறாங்க, கலீஃபா அப்படி சுத்த போறாங்க. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில இருந்து இசை கொஞ்சம் அந்த பாடல் சத்தம் கேட்கிறது. கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் அந்த வீட்டினுடைய ஓட்டை பகுதியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு முதியவர் கையில் வந்து மது கோப்பை இருக்கிறது, ஒரு பெண்ணு அடிமை பெண் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை அந்த வீட்டினுடைய உள்ளே தெரியுது. தெரிஞ்ச உடனே உமர் ரதியல்லாஹு தஆலா கோபம் வந்துருச்சு. சாதாரணமாகவே வந்து ஷார்ட் டெம்பர், யார் உமர் ரதியல்லாஹு தஆலா, ஷார்ட் டக்குன்னு கோபம் வரும். இதை பார்த்தோன்னே கோபம் வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, தட்டலை, அவங்க வந்து மென்டலி ரெடி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டினுடைய பின்பக்கமாக போய் அங்கேருந்து செவரில் ஏறி குச்சி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து இவரை அந்த முதியவரை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. பிடித்த உடனே இப்போ வந்து உமர் ரதியல்லாஹு தஆலாவும் அவரை ஏசுகிறாங்க, நீ என்ன இப்படி ஒரு செயலை செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரதியல்லாஹு தஆலா அந்த பெரியவரை கேட்குறாங்க. அப்போ அந்த பெரியவர் ஒரு பதிலை சொன்னார், உமரே, நான் பேசாமல் என்னின் மீது எந்த தவறான முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஏன்னா குற்றவாளி நான். இப்போ என்ன பேச விட்ட பின்னாடி தான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, அல்லது நீங்கள் யார் அப்படின்னு பேசுறது உங்களுக்கு அனுமதி இருக்குது. என்னை பேசவே விடலை, என்னை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் செய் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரதியல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உமரே, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன இந்த நான் இழைத்தது குற்றம் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனால் உமராகிய நீங்கள் மூணு தப்பு செஞ்சுருக்கீங்க, ஒன்று பெருசா மூணு பெருசான்னு கேட்டார். பேசவே உடலன்ட்டு அந்த சப்ஜெக்ட் அவர் பேசலை. பேசின அடுத்த பேச்சு, உமரே, நான் ஒரு தவறு செய்தேன், நான் அதை அங்கீகரிச்சுக்கிறேன், ஆனால் உமராகிய கலீஃபாவாகிய நீங்கள் மூன்று தப்பு செஞ்சுருக்கீங்க, இதுக்கு என்ன பதில்னோடனே உமர் ரதியல்லாஹு தஆலா அஜ்ஜப் ஆச்சரியமாயிட்டாங்க. ஆச்சரியமாயிட்டு கேட்டாங்க, நான் செஞ்ச தப்பு என்ன சொல்லுன்னாங்க. உடனே அவர் முதல் தப்பை சொன்னார், உமரே, உங்கள் மீது உண்டான முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒருவரை ரகசியமான முறையில் அவர் மீது சந்தேகம் கொண்டு அவருடைய வீட்டை எட்டி பார்த்தது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், யாரையும் நீங்கள் தவறான நோக்கத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தஜஸ்ஸுஸ், அவரை ஆராய்ந்து அவருக்கு பின்னே உள்ள செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டாம்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எட்டி பார்த்தீங்க, நீங்கள் அதில் அவர் சொல்கிறாரு, இது அரசாங்க ரீதியாக இருந்தால், இஃப் இட் இஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் லால் இருக்கு. ஒரு வீட்டில் போலீஸ் வந்து சோதனை போடுறான், உள்ளே வந்து ஐடி கார்டை காமிக்கிறான், நான் சோதனை போட வந்திருக்கேன், அது வந்து லாஃபுல், அது வந்து கவர்மெண்ட் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு சோதனை. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை, நைட்டில் தனியாக இப்படி வர்றது தப்பு. அவர் சொல்கிறாரு, அந்த முதியவர், நீங்கள் இப்படி வந்ததே தப்பு, நீங்கள் உங்களுடைய படைப்பட்டாளங்களோடு வந்திருக்கணும், அல்லது உங்களுடைய போலீஸுகளை அனுப்பியிருக்கணும். ஒரு உமரா ஒரு ஹலீஃபாவாக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி வந்து என்னுடைய வீட்டை எட்டி பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்து ரகசியமாக ஆராய்ந்தது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, எப்போதுமே அல்லாஹு சொல்கிறான், வீட்டு வாசல் வழியாக நீங்கள் நுழையுங்க, பிற வாசல் வழியாக எந்த வீட்டுக்கும் போவாதீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் என் முன் வாசலை தட்டி உள்ளே வரலை, என்னை பிடிக்கிறதுக்காக வேண்டி வீட்டு செவரேறி பூச்சி பின்னாடி சைடு வந்தது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, எந்த வீட்டிற்குள்ளே போனாலும் நீங்கள் அனுமதி பெற்று சலாம் சொல்லி போங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதையும் செய்யலை. மூணு தப்பு ஆக மொத்தம் செஞ்சிட்டீங்க, இப்போ குற்றத்தில் ஒன்று செய்தவர் பெரியவரா அல்லது மூன்று செய்தவர் பெரியவரா அப்படின்னு கேட்டான். அவர் கேட்டார், கேட்ட உடனே உமர் ரதியல்லாஹு தஆலா ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துட்டு சொன்னாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே சரி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னாரு. உடனே உமர் ரதியல்லாஹு அந்த வரலாறுல எழுதுனாங்க, உமர் ரதியல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டே போனாங்க, இந்த உமரை இப்படிப்பட்ட உமரை அல்லாஹ் மன்னிச்சிருவானா, அல்லாஹ் மன்னிச்சிருவானா, இந்த உமரை அல்லாஹ் மன்னிச்சிருவானா, அல்லாஹ் மன்னிச்சிருவானா என்று அந்த வீட்டிலிருந்து வெளியே தூரமாக செல்லுகிறவரை இதே வார்த்தையை மாறி 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 உமர் ரதியல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே போனதாக வரலாறு. அதனால தான் நம்ம ஏற்கனவே இந்த சட்டங்களை படிக்கும் போது படித்தோம், ஒருவர் ஒரு தவறு இழைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மூன்று சாட்சிகள் தேவை. அதனுடைய சாட்சிகள் நான்கு சாட்சிகள் இருந்தால் தான் விபச்சார குற்றம் குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி திருட்டு குற்றம், இதுக்கெல்லாம் சாட்சி வேணும். சாட்சி கிடைக்கல, ஒருத்தர் தப்பு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் ஆராய்ஞ்சி ஒருவராக ஒருவரின் மீது குற்றத்தை நிரூபிக்க முடியாது. அது அல்லாஹுக்கும் அவருக்கும் உரியதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சட்டம். என்ன அவன் இப்படி செஞ்சுட்டானேன்னு வேண்டா ஒன்று செய்யலாம், இந்த ஆணும் பெண்ணும் தனித்து இருந்தது, ஒரு அறமான முறையில் அவர் இருந்தார், ஒரு அந்நிய பெண்ணோடு இருந்தார் என்பதற்கு குற்றம் இழைத்தவருக்கு கோர்ட்டில் போய் சொல்லலாம், காதி தகுந்த தண்டனை கொடுப்பார், கூப்பிட்டு கேட்பாரு செஞ்சியான்னு கேட்பாரு, ஆமா செஞ்சேன், அந்த அம்மாவை கூப்பிட்டு போனேன், பேசிட்டு இருந்தேன், சும்மா நின்று இருந்தேன் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா இந்த மட்டும் அப்படி செய்யக்கூடாது, ரெண்டு நாள் ஜெயிலுன்னு அந்த அந்த நீதிபதிக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த தண்டனையை அவர் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உண்டான இந்த கிரிமினல் லா என்பது அதற்குள்ளே வராது. இதைத்தான் அந்த சட்டத்தை சொல்றாங்க. அப்போ அது மாதிரி இன்னொரு தடவையும் நடந்துச்சு. சஹாபாக்கள் சில நேரத்தில் தாங்கள் தங்களுடைய உண்மை நிலை என்ன என்பதை மிக தெளிவாக வெளி உலகுக்கு காட்டுவார்கள். இதில் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷார்ட் டெம்பரா இருந்தாலும் நிறைய நேரத்தில் சத்தியத்தை விளங்குறதுல விளக்குறதுல அவர்களுடைய நிலைப்பாடை மாதிரி இன்னொன்று, நான் என்ன உமர் ரலியல்லாஹு அபூபக்கரையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரை பற்றியும் நிறைய செய்திகளை இதே மஜ்லிஸிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். ரெண்டு பேரும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு பெரும் ஆளுமைகள். அல்லாஹு தஆலா பெருமானாரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரெண்டு ரூகையும் தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சா. தே ஆர் சோசன் பை அல்லாஹ், அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூகள். சும்மா போற போக்கில் நீங்க வந்து போங்க அப்படின்லாம் அல்லாஹ் வைக்கல. அப்ப அந்த வகையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய உயர்ந்த நிலைமையில இருந்தவங்க. அது ஒரு இதில் செய்தியில் கிதாபுகளில் எழுதுறாங்க, தஃப்சீருடைய கிதாபில், அபு மூசல் அஷாரி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், ஒரு நாள் அவரை கூப்பிட்டு விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவாக இருக்காங்க, கூப்பிட்டு விட்டாங்க, அவரை போய் வர சொல்லுங்க. அந்த அபு மூசல் அஷாரி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த சட்டப்படி என்ன செஞ்சாங்கன்னா, மூணு தடவை கேட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வரட்டுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்டாங்க. உள்ளேருந்து பதிலே வரலை. வரலன்னோடனே அங்கே திரும்பி போயிட்டாங்க. அபு மூசல் அஷாரி திரும்பி போயிட்டாங்க வீட்டுக்கு. போன உடனே மறுநாள் திரும்ப உமரை சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, நீ ஏன் என்னை வந்து பார்க்கல, நான் உன்னை கூப்பிட்டனேன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அப்போ அபு மூசா சொன்னாங்க, உமரே நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் கூப்பிட்டோன்னே, மூணு தடவை கூப்பிட்டேன், அதோட நான் போயிட்டேன், நீங்கள் ஒன்றும் பதில் தரலன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அபு மூசா அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தடவை எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுருக்க கூடாது, ஒருவேளை என் காதல் விழாமல் இருந்திருக்கலாம், மூணு தடவைக்கு மேலே கூப்பிட்டுருந்தா இப்போ என்ன குறைஞ்சிட போகுது, தட்டி வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாமேன்னு கேட்டாங்க. அப்போ அபு மூசா அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி சமயத்து ஹதீசம் மின் ரசூலில்லா, பெருமானார் சொன்ன இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, மூன்று தடவைகளுக்கு மேலே நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே அனுமதியை கோர வேண்டாம். மூணு தடவை தான் ஒரு மனிதனுக்கு வீட்டுக்குள்ளே வரலாமான்னு அனுமதி கேட்கறது. மூணு தடவைக்கு மேலே பதில் வரல, அதோட திரும்ப போயிடணும், அனுமதி இல்லைன்னு அர்த்தம் என்று பெருமானார் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அதனால நான் மூணு தடவை கேட்டேன், அதோட வரலன்ன உடனே திரும்பி போயிட்டேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஃபலோமா இஸ்தன் தஹத்தா யூத நலக், உனக்கு அனுமதி கொடுக்க வரை கேட்டுக்கிட்டே இருந்தால் உனக்கு என்ன குறைஞ்சிட போகுதுன்னு கேட்டது. அதுக்கு இவங்க அபு மூசா சொன்னது, இஸ்தன் தூ கமா சமய தூ மின் ரசூல் இல்லா, பெருமானார் எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான் அனுமதி கேட்டேன்னு சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, فَوَاللَّهِ لَا أَوْجَعَنَّ ظَهْرَكْ وَبَطَنَكْ أَوْ لَتَأْتِيَنَّ بِمَنْ يَشْهَدُ لَكَ هَذَا அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ சொன்னதுக்கு உண்மை பெருமானார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு கரெக்டான சாட்சியை கூட்டிகிட்டு வரணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு முதுவில் அடி உண்டுன்னு நாங்க. அவர் சொன்னார், அபு மூசா மூணு தடவை கூப்பிட்டேன் வரல, பெருமானார் இப்படித்தான் சொன்னாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா, நீ வந்து இதுக்கு சாட்சியை கொண்டு வரணும், கொண்டு வரல கம்பால முதுகுலையே உன்னை அடிப்பேன்னு சொன்னாங்க. உடனே இதை கேட்ட உடனே இந்த ஹதீஸ் நீல ஹதீஸ் எல்லா கிதாபுகளையும் எழுதுறாங்க. இவர் அபு மூசா என்ன செய்யறா, நேர கிளம்பி அன்சாரிகள் உட்கார்ந்துருந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அபு சயீதின் குதிரி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழரும் உட்கார்ந்துருக்காங்க. போன உடனே கான ஃபஸ்அன், அந்த கிதாப் எழுதுறாங்க, கான ஃபஸ்அன், அவர் ஒரு பயத்தோடு அங்கே போனார், கை நடுக்கத்தோட போய் அங்கே நின்ன உடனே அந்த அன்சாரிய தோழர்கள் கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி வந்திருக்கீங்களே, ஏன் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கீங்க, என்னாச்சு திடீர்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறார், அபு மூசா, இதே மாதிரி நான் இந்த செய்தி என் வாழ்க்கையில் நடந்துச்சு, நடந்த உடனே நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன இதுக்கு ஆதாரம் கொண்டு வா, அப்படி இல்லைன்னா அடிப்பேன்னு சொல்கிறாங்க, உனக்கு முதுகில் பெரும்பால் அடி உண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறார். அதை அபு சயீத் அவர்கள் சொல்லுகிறார்கள், குத்ரி ரஹமத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை கேட்ட உடனே அங்கே உள்ள நபித்தோழர்கள் சிரித்தாங்க, இவர் போய் தட்டிட்டு திறக்காததுக்கு இவருக்கு அடி பெரம்படி கிடைக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சயீத் அவங்க சொல்கிறாங்க, சயீதுல் குத்ரி, உடனே நான் என்ன செஞ்சேன், ஏன் சிரிக்கிறீங்க, இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் சரியாக தானே கேட்குறார், இந்த ஹதீஸை நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இந்த ஹதீஸை நானே கேட்டிருக்கேன்னு அபு சயீதுல் குத்ரி எந்திரிச்சு நேர உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த ஹதீஸை பெருமானார் சொன்ன நானே கேட்டிருக்கிறேன், மூணு தடவைக்கு மேல உங்களுக்கு அனுமதி தரலன்னா வீட்டுக்குள்ளே நின்று தட்டிக்கிட்டே இருக்காதீங்க, நீங்க திரும்ப போயிருங்க. ஒரு மனிதனுடைய அனுமதி மூன்று தடவை மட்டுமே என்று பெருமானார் சொன்னார்கள் அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அபூ சயீத் சொல்றாங்க, நான் சொன்னேன் சொல்லிட்டு அப்படியா, உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டான், அப்படியா, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணுமே சொல்லலை. இவர் பயந்துகிட்டே நின்று வந்து நிற்கிறார் அடி உழுவுமோன்னு, ஆனால் அதை ஒரு பெருசாக வந்து சொல்லிக்கல. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹதீஸினுடைய தொடரில் வருது, அங்கே இருந்த இப்னு காப் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழர் கேட்டார், ஹத்தாப் அவர்களே, ஃபலா தக்குன் எபன ஹத்தாப் அசாபன் அலா அசாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே நீங்கள் சஹாபாக்களுக்கு அதாப் தருகிற மனிதராக ஆகிவிட வேண்டாம், உங்களை பார்த்தாலே எல்லாம் பயப்படுற மாதிரி. இப்போ இதை கேட்டுட்டு இது இல்லைன்னா உன அடிப்பேனா அவர் பயந்துகிட்டே வர்றார் உமரை அடிச்சிருவார் அப்படின்னு. அதனால ஃபலா தக்குன் எபன ஹத்தாப் அதாபன் அலா அசாபி ரசூலில்லா, நபியினுடைய தோழர்களுக்கு நீங்கள் ஒரு காலமும் அதாபாக ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்னு காப் சொல்றார். சொன்ன உடனே பக்கால உமர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹுவே புனிதமானவன், லா அகூனு அதாபன் அலா அஸ்ஹாபி ரசூலில்லா, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நான் சஹாபாக்களுக்கு அதாபாக ஒரு காலமும் இருக்க மாட்டேன். இன்னமா சமயத்து செய்யன், நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஆசைப்பட்டேன், அதனால் அவர்கிட்ட அவ்வளவு கடுமையாக நான் அவரிடத்திலே சொன்னேன். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு தரணு மூசாவை பார்த்து, அந்த அபு மூசா யாரை அடிப்பேன்னு சொன்னார் அவர் பார்த்து சொன்னாங்க, இன்னிலம் அத்தஹிமு, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உங்கள் மீது தவறான எண்ணம் கொள்ளவில்லை, ஒரு ஹதீஸை இல்லாததை இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கல. ஒலாக்கின் ஹதீஸ் ஒலாக்கின் அல் ஹதீஸ் அன் ரசூல் இல்லா ஷதீத், பெருமானாருடைய ஹதீஸ் என்பது இருக்கிறதே அது ரொம்ப உயர்வானது. ஃபஹஷீது அய்ய தகவ்வல் அன்னாஸ் அலா ரசூலில்லா, போறவன் வர்றவன்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி இது ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்கு நான் விளக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால தான் உங்களை அடிப்பேன்னு சொன்னேன், ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. ஃபஹபப்து அன் அஸ்தஸ்பித், நான் இதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி மட்டுமே இதை கேட்டேனே தவிர உங்களை அடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உங்க வாழ்க்கையில நடந்தது. இது இல்லாம ஹதீஸ்களில் வருது, ஒரு தடவை பெருமானாரை பார்க்கறதுக்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க, வந்து ரெண்டு தடவை தட்டினாங்க, கேட்டாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், ரெண்டு தடவை வந்து உள்ளே வரலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னாங்க, பதிலே வரல, திரும்பி போயிட்டாங்க. நாயம்துல்லா அலிஸ்லாம் உள்ளிருந்து கேட்டுட்டு தன்னுடைய அடிமையாக கூப்பிட்டு கேட்டாங்க, வந்துட்டு போறது உமர் மாதிரி தெரியுதே விருட்டுன்னு போயிட்டாரு அப்படின்னாங்க. போயிட்டு உடனே சொன்னாங்க, நீ போய் அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு. அப்ப அந்த அடிமை பெண் திரும்ப போய் உங்களை ரசூல்லா கூப்பிடுறாங்கன்னு உடனே அவங்க உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப வந்தாங்க. ரெண்டு தடவை மட்டும் கேட்டுட்டு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போனதாகவும் செய்திகள் வருது. அப்ப அதிகபட்சமாக ஒரு மனிதர் மூன்று தடவை அவங்க உள்ள இருக்கவங்கள கூப்பிடணும், அதுவும் நிறுத்தி நிதானமாக, கொஞ்சம் கேப் விட்டு, மூணு தடவை வேகமா விறுவிறுன்னு பெல் அடிச்சுட்டு அப்படியே போறதில்ல, கொஞ்சம் ஒரு கேப் விட்டு கூப்பிடணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. ரெண்டாவது, இதை தொடர்ந்து ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா, ஃபஇன் லம் தஜிது ஃபீஹா அஹதா, அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா ஃபலா தத்குலூஹா, அந்த வீட்டுக்குள்ள நீங்க போவாதீங்க. ஒரு வீடு அதுல அட்னிய வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு சில வழிமுறைகளை சில ரூல்ஸை இஸ்லாம் வச்சிருக்கு, அதனால அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போவதற்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. அந்நிய வீடு திறந்திருக்கானா, ஒருத்தர் என்ன செய்யறாரு வீட்டுக்குள்ள போறாரு, வெளியிருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, கதவு திறந்திருக்கு, உள்ள திறது உங்குது அல்லது உள்ளேயும் கதவை பூட்டியிருக்காங்க, உள்ளுக்குள்ள கதவு சாத்திருக்கு அப்படின்னா சரி கேட்கல போலுக்குன்னு உருவருன்னு வீட்டுக்குள்ள போகக்கூடாது, அதுதான் சொல்றான் அல்லாஹ் இங்க. ஃபஇல்லம் தஜிது ஃபீஹா அஹதன் ஃபலா தத்குலுஹா, யாருமே இல்லாவிட்டாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்க உள்ள போகக்கூடாது. ஃபலா தத்குலுஹா ஹத்தா யுதன லக்கும், உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரை. ஃபஇன் கீல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி போங்கள் என்று உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி போய்விடுங்க. இப்ப ரெண்டு ஸ்டாண்ட பத்தி எல்லாம் இங்க சொல்றான், உங்களுக்கு பதில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பி போயிடணும், அல்லது உங்களுக்கு பதிலே சொல்லப்படல அப்படின்னு சொன்னாலும் நீங்க திரும்பி போயிடணும். மூணு தடவை கூப்பிடுறீங்க பதிலே சொல்லப்படல, அப்பவும் நீங்க திரும்பி போயிடணும், அங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியை எடுத்து விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஏன் இப்படி ரெண்டா பிரிச்சு இந்த இந்த அந்த பதில் என்பதை டிவைட் பண்ணி ரெண்டா போடணுங்கிறதுக்கு என்ன கேள்வி இருக்கு? ஒருத்தர் அனுமதி கேட்கறதுக்கு ஒரே ஸ்டைல் தான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா தான். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க வரா வேண்டாம், நீங்கள் போங்கள்னு சொல்லப்படுகிற வரையும் நீங்க அனுமதி கேட்கலாம், இல்ல போடன்னு சொன்னா பதில் வராவிட்டாலும் நீங்கள் திரும்ப போங்கிறான். நல்ல ஒரு செய்தி இந்த இடத்துல முஃபஸ்ஸிர்கள் கூர்ந்து நோக்குகிறார்கள். குர்ஆனுடைய வார்த்தை நான் எப்போதும் சொல்றது மாதிரி கடந்து போகிற வார்த்தை அல்ல. குர்ஆனினுடைய அந்த அச்சரங்களை அதனுடைய புள்ளிகளை கூட இந்த சமூகம் புரிந்து கொண்டால் இதுக்கு பின்னாடி நாயா பேயா தெரியுவான். இன்னைக்கு மஜ்லிஸினுடைய அருமை விளங்காம நம்முடைய சகோதரர் அஜர்த் அடிக்கடி வருத்தப்படுறது மாதிரி இது இது என்னன்னு தெரியல. 100,000 ரூபா கொடுத்தாலும் இந்த இல்மு கிடைக்காது. ஐ வில் சேலஞ்ச். 1,000,000 ரூபா கொடுத்தாலும் கூட இந்த இல்மினுடைய மகத்துவம், இதனுடைய புரிதல், குர்ஆன்னா என்ன, இதனுடைய டேஸ்ட் அதுவும் கிடைக்காது. இங்கிருந்து வேகமா வெளியே போய் இப்ப என்ன செய்ய போறோம்னா அங்க உட்காந்து ஒரு நியூஸ் பார்ப்போம். அவ்வளவுதான் செய்யறாங்க மக்கள். வேற ஏதாவது பெரிய சாதனை புரிஞ்சுறானான்னு ஒண்ணு, இன்னைக்கு சண்டே எந்த வேலையும் கிடையாது அல்லான்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, வி ஆர் நாட் நோயிங் த இம்பார்ட்டன்ஸ். நமக்கு எது முக்கியம்னு தெரியல. அதிகபட்ச கிறுக்குகள் நம்ம இப்ப இங்க அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க எல்லாம் லூசு போயிலுங்க, வேலையே இல்லாதவங்க, எதையோ பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நம்மெல்லாம் பயங்கர பிஸியான ஆளுக, விஐபிகள். செத்த மறுநாள் எந்த விஐபியும் விஐபியா இருக்க மாட்டான். அடுத்த மௌத்தா போன பின்னாடி அவர்கிட்ட டயம் வாங்குறதுக்கு ஏமா இருக்கான். முன்கண்ணக்கீர் தான் வாங்கணும் டயத்தை. அதனால வாழுகிற வரை அனுபவிப்பதற்கு குர்ஆன் மாதிரி ஒரு டேஸ்ட். பெருமானார் சொல்வார்கள், என் கண்ணின் குளிர்ச்சி, என் வாழ்க்கையின் வழிகாட்டி, ஹபுல்லாஹில் மத்தீன், ஒஹுவஸ்ராத்துல் முஸ்தகீம். பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்லாஹுவோடு நீ அருவாத ஒரு கயிறை பிடிக்கணும்னா குர்ஆனை தவிர இன்னொன்று கிடையாது. அல்லாஹுவினுடைய அருவாத கயிறு, ஒஹுவஸ்ராத்துல் முஸ்தகீம். தெர் இஸ் நோ வே ஃபார் ரைட் திங்ஸ் வித்தவுட் குர்ஆன். குர்ஆனை தவிர இன்னொரு சத்தியமான நேர்வழியை வேற எதுல தேடினாலும் எம்பிஏல, இவங்க அறிவுல, இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, எதுலையுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி பேசுவது தான் குர்ஆன். சில நேரத்தில் இந்த நான் நிறைய நேரங்களில் அதெல்லாம் வருத்தப்படுறது இல்லை. ஆனால் எங்கள் அஜரத்து வந்து அதுக்கு நிறைய சிரமங்கள் எடுக்கிறதுனால இஸ்மாயில் அஜித் வருத்தப்படுறார். நான் வந்து அதை அப்படி கடந்து போயிடுறது சரி. அது சில நேரங்களில் அப்படி, சில நேரங்களில் இப்படி. அங்கே மஜ்லிஸில் உட்காராத அளவுக்கு, உட்கார இடம் கிடைக்காத அளவுக்கு 600 பேர் வருவான். பாதி பேர் பள்ளியாசலுக்கு வெளியே நின்றுட்டுருப்பான். துபாயினுடைய மஜ்லிஸுகள் இங்கே வந்து 6 பேரும் 10 பேரும். நமக்கு அது வந்து ஒரு பாடமோ என்னமோ தெரியல. இது இந்தியாவினுடைய அது கல்ச்சர் நினைச்சுக்கிறதா, இல்லது அவங்க பெரிய அறிவாளி நினைச்சுக்கிறதா? ஒருவேளை பெரிய அறிவாளிகள் வெளியே இருந்தால் நம்ம கூட அவங்கள்ட்ட போய் என்ன செய்யலாம், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் இந்த தாகமும் இந்த டேஸ்ட்டும் ஒருத்தனுக்கு விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி எப்படி எப்படிலாம் ஓடுவாங்கிறது தெரியாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆயத்தை படிக்கிறதுக்கு, ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்கு ஷஹரன் போன தடவை சொன்னேன், 1 மாதம் குதிரையை வாங்கி, ஒட்டகத்தை வாங்கி, 1 மாதம் கடந்து போய் அந்த ஊரில் இறங்கி அந்த மனுஷர் பேரை கேட்டு ஒரே ஒரு ஹதீஸை கேட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், இதை கேட்கறதுக்கு தான் வந்தேன், போயிட்டு வரேன்னு திரும்ப வந்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமும் அறிவும் அதற்கு பின்னே இருக்கக்கூடிய செய்திகள் தெரிந்தது. அல்லாஹ் நமக்கு அதை விளங்குகிற ஆற்றலை தர வேண்டும். அப்போ இந்த இடத்துல ஏன் டிவைட் பண்ணி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஒரு ஒரு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பதில் சொல்லப்பட வேண்டும், நீங்கள் போங்கன்னு உங்களுக்கு சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தாக்கம் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த எதிராளி விருந்தாளி என்ன செய்யணும்னா வெளியே நிற்கணும். அங்கிருந்து பதில் வர்ற வரையும் அவருக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. சலாம் சொன்ன மாதிரி சலாம் சொல்கிறது சுன்னத்து தான், பதில் சொல்கிறது வாஜிபு. அதை சொல்லி ஆகணும். சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது போயினாலும் அவர் காதில் விழுகிற மாதிரி சொல்லிட்டு வந்துடணும். கடமையை ஆக்கி விட்டு விட்டார் அப்படின்னு அர்த்தம், கடமையை ஆக்கிட்டார். அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான், கேட்குறது ஒன்று தான், நீ பதில் இப்படித்தான் சொல்லணும்னு ஒரு முடிவை இறைவன் எழுதி வைத்திருந்தால் அப்போ என்ன செய்யணும்னா, போயினாலும் இதை ஒம்படியாக நீங்கள் போங்கன்னு சொன்னான். சில நேரத்தில் சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும். நம்ம குடும்பத்தில் உள்ளது நமக்கு தான் தெரியும். சில நேரங்களில் சில பேர் வந்த உடனே இந்த விருந்தாளிகளை எப்படி உபசரிக்கிறதுன்னு தெரியாது. வீட்டில் உள்ள நிலைமைகள் கூட சில நேரத்தில் சங்கடமாக, சில பேர் அப்படியும் வருவான், சொல்லாமல் கூட அவன் அப்படியாக வருது, வந்து வாசலன்னு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறது. அது தவறான ஒரு போக்கு. போகிறதுக்கு முன்னாடி எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லுது. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வருகிறோங்கிற தவறு. அப்போ அந்த சூடு, அந்த வீடு அந்த சூழ்நிலைக்கு ஒத்து வராமல் இருந்தால் அந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. இப்போ வந்திருக்கிறவர் வெளியே மச்சான், இப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நேரம் போய் மச்சான்ட்ட நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உறவு அந்துரும், உறவு அந்துரும். ஆனால் சில பேர் அப்படியும் பேசுறதுக்கும் இருப்பாங்க. இதையும் பேசக்கூடிய ஆள்களும் உண்டு, நேரடியாக நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னுடைய சொந்த என்னுடைய அத்தாவினுடைய சகோதரருடைய மருமகன் வந்தார், எங்க மச்சான், கூட பிறந்த எனக்கு அக்காவினுடைய மூத்த பெரிய அக்காவினுடைய மாப்பிள்ள. ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு வந்தார் வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு. அத்தா தான் முன்னாடி போட்டிருந்தாங்க, அவர் வந்து வெளியே இருந்து தட்டிக்கிட்டே இருந்தார், தெரில. நான் எந்திரிச்சு வந்தேன், அத்தா எந்திரிச்சு வெளியே பார்த்துட்டு யாருன்னு கேட்டாங்க. அவர் பேரை சொல்றாரு, போய் பள்ளியா செல்லப்படு, காலையில பாத்துக்கலான்ட்டாங்க. மருமகன், நல்லா விளக்கணும், மருமகன், தாம் பண்ண கெட்டி கொடுத்துருக்கக்கூடிய மருமகன். அவர் பேரை சொல்றாரு, அவர் பேச்சு கீச்சு எல்லாமே நல்லா விளங்குது, ஆனா சொல்லாம வந்துட்டாரு. அவர் செஞ்ச தப்பு, போய் பள்ளியா செல்லப்படு, காலையில பேசிக்கலான்ட்டு அல்லான்னு வந்து படுத்துட்டார். நான் திரும்ப எவ்வளோ வந்து சொல்கிறேன், நான் வந்து துறக்கிறேன், உன் வேலையை பாருன்ட்டாங்க என்கிட்ட. நான் போய் படுத்துட்டேன் அவ்வளோதான். அப்புறம் காலையில் கூப்பிட்டு அவரை கழுவு கழுவுன்னு கழுவி அவருக்கு எல்லாம் பூரா, இனி வாழ்க்கையில் அந்த ஆள் எங்கே போனாலும் சொல்லாமல் போக மாட்டான், அடுத்து நைட்டு 12 மணிக்கு போக மாட்டான். அப்படி ஒரு அறிவை தர்றதுக்கு சில பேர், எல்லாருக்கும் அப்படி ஒரு மனசு வராது. நான் இந்த இடத்துல இருந்திருந்தா அப்படி செய்வோமான்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் இந்த செய்திகள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் சும்மா சொல்லலை, அந்நிய வீடுகளுக்கு அப்படி போகக்கூடாது, நேர காலங்கள் உண்டு சொல்லிட்டு வந்தால் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், சரி எப்படியும் வருவார் அப்படின்னு நம்ம கதவை திறந்து வச்சு காத்திருக்கலாம். திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதிரி நேரங்களில் வர்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டியதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வந்தால் பதில் சொல்கிறவங்க இப்படி சொல்லிடுறாங்க. சொல்ல முடியாத சூழ்நிலையில் குடும்பம் உறவு போயிடும்னா அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, சத்தம் போடாமல் இருந்துக்குவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஆழமாக நுட்பமான குர்ஆனுடைய அறிவில் அல்லாஹ் சொல்றான், பெண்கள் மட்டுமே சில வீடுகளில் இருக்கிறார்கள். இவன் வந்து எவனாவது கதவை தட்டினான் அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய இயற்கையான குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பேச்சும் அந்த துணியும் கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அது ஆணுக்கு இயற்கையிலே கவர்ச்சியாக இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் குலைந்து கொடுத்து பேச வேண்டாம்ங்கிறான் குர்ஆன் அல்லாஹு தஆலா. யாராவது அண்ணி ஆன பார்த்தா கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவான பெண்கள் குலத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் வராது, அதை வந்து புருஷன்ட்ட தான் காமிப்பாங்க அந்த ரைஸ் பண்ணி பேசுறத. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஏங்க என்னங்க கேம்பாங்க. இது அல்லாஹ் சொல்றான், நோய் உள்ளவனுக்கு நோயை கூட்டி விடும். நோய் உள்ளவனுக்கு, யாருக்கு கல்வியிலே நோய் உண்டோ நோயை கூட்டிடும், அதனால எச்சரிக்கைங்கிறான். அதனால அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஒரு பெரிய டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி விடுறான். பெண்களாக மட்டும் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆண் வந்து கண்ணி கதவை தட்டினால், அண்ணி ஆண், உன்னுடைய வார்த்தையை கூட அவர்கள் கேட்பது ஹராம். அந்த நேரத்தில் வந்த விருந்தாளியை சங்கப்படுத்தலங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அல்லா நீ மௌனமா இருந்துடலாம். விளங்குதா இது? அதாவது இது கடந்து போகிற ஆயத்தல்ல, இது தமிழ்ல தெரிஞ்சுமா படிச்சாலும் சத்தியமா இது எந்த செய்தியும் இருக்காது. அதுல நீ வாடும் போயிருங்கன்னு எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். இதுக்குள்ள அப்படி ஜிலேபி மாதிரி பிச்சு பிச்சு போட்டிருக்கான் யார், இதை கொண்டு போய் வேற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கொடுத்தா இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அதே குதிக்கிறான். இந்த சமூகம் என்ன சொல்றதுன்னு தெரியல, இழந்த சமூகம், மானத்தை இழந்த சமூகம், அறிவை இழந்த சமூகம். அதனால தான் பூரா பேலாம் அடிக்கிறத வாங்கிக்கிறோம், உதைக்கிறத வாங்கிக்கிறோம். எவ்வளவு இருந்தாலும் சூடு சொரணையும் இல்லாத பெருமானார் எப்படி உருவாக்கி வைத்தார்களோ அதுதான் இந்த இடத்துல சொல்றான். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் என்னை சார்ந்தவர்கள், நீங்க இஸ்லாமியர்கள் என்பதற்கான அடையாளம் இதுதான். வெறும் அழகா இருக்குன்னு பேசிட்டு போறதல்ல, you have to implement, நடத்தி காமிக்கணும். இத நடத்தி காமிக்கணும். ஒரு பெண் ஒரு காலமும் பதில் சொல்ல கூடாது, அதன் திரும்ப போட்டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இல்ல அவங்க வந்திருக்காங்களே, இதனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும். யாராவது ஒருத்தர் வர அந்த அம்மா போய் அவங்க வந்திருக்காங்களேன்னு கதவை துறக்க, அல்லது அவரை உள்ள கூப்பிட்டு வச்சு பேச, அந்த நேரத்தில் கணவன் வர, இது எங்க போய் முடியும் இந்த? அல்லது கணவனே இல்ல, ஊர்ல உள்ளவன் பாக்குறான், இவர் ஒரு பாய் போனாரு, அவர் பாய் கடத்தல நிக்கிறாரு, இவன் உள்ள போனா, சந்தேகங்கள் வலுக்க. எப்படிப்பட்ட சொசைட்டி மலரணும்னு இஸ்லாம் விரும்புது? என்ன அழகான செய்தி பாருங்க. இத வேற தப்சீர்களிலே மட்டுமே இந்த கருத்தை எழுதுகிறார்களே தவிர வேற எந்த விஷயத்திலும் இந்த செய்திகளை நாம் பார்க்க முடியாது. அடுத்த சொல்றான், இருஜியும், சில நேரங்களில் சந்தர்ப்பவசமாக உங்களை திரும்பி போங்க அப்படின்னு சொன்னா, அல்லது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னா, அல்லான்னு திரும்பி வந்துடணும், அல்லான்னு திரும்பி வந்துடணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக் ஹுவா அஸ்கா லக்கும், அதுதான் உங்களுக்கு அழகானது, அல்லது உங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம், அல்லது உங்களுடைய தஸ்கியத், உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமே, நீங்க அந்நியர் வீடுக்கு போனா அங்க உங்களை போங்கன்னு சொன்னா நீங்க திரும்பி போயிடணும். அப்புறமும் நின்றுகிட்டு நீங்க அங்க வலுக்கட்டாயப்படுத்த கூடாது, நான் உள்ளதான் வருவேன், நான் இப்போ வந்து நான் பேச வேண்டி இருக்கு, நான் சொல்ல வேண்டி இருக்கு, நீங்க சொல்லக்கூடாது. இதை போன வாரமே சொல்லும்போது சொன்னேன், ஒரு இமாம் அவர்கள் அழகாக எழுதியிருந்தாங்க. அதாவது யாருக்கெல்லாம் மிக உயர்ந்த தன்னம்பிக்கை இருக்கிறதோ, அவர் எழுதியிருந்தார், ஹை எந்த மனிதனுக்கெல்லாம் தன்னை சார்ந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்கிறதோ அவர் இதே மாதிரி விஷயத்தை மிக லேசாக கடந்து போவார். ஹை எஸ்டீம் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஹை எஸ்டீம். ஹை எஸ்டீம்னா தன்னை குறித்தான ஒரு உயர்வான ஒரு மனோநிலை. இதுக்கு பேரு பெருமை இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா, நான் ஒரு மூதேவி, நான் ஒரு வீணா போனவன், அப்படிலாம் துவா கேட்கக்கூடாது. நிறைய பேர் கேட்கறான், நாங்கள்லாம் ஒரு வீணா போனவங்க அல்லா அப்படிலா அல்லா சொல்றான், உன்னை நான் அழகா வச்சு உன்னை உயர்வா படைச்சு வச்சிருக்கேங்கிறான். அப்ப அதே அல்லாட்ட போய் நான் வீணா போனவேன் அப்படின்னு கேட்டா, தவறுகளை ஒப்புக்கொள்ளுவது என்பது வேறு, நல்லா வச்சிருக்க அல்லாட்ட போய் நான் வீணா போனவன் அல்ல என்ன நினைப்பான், என்னடா உடனே நான் நல்லா வச்சிருக்கேன் நீ ஏன் வீணா போனவன் என்கிட்ட வர்ற, தவறு. அப்போ ஹை எஸ்டீம்ங்கிறத இஸ்லாம் அழகாக பிரித்து காட்டுது. தற்பெருமைக்கும் ஒரு சுயசார்பு சிந்தனைக்கும் அல்லது தன்னம்பிக்கைக்கும் இடையே ஒரே ஒரு இடைவெளியை பெருமானார் ஏற்படுத்தி தந்தார்கள். ஒருத்தனுக்கு பெருமையா இருக்கானா அல்லது தன்னம்பிக்கையா இருக்கானான்னு வேற இன்னொருத்தன் வந்து சொல்ல வேண்டியதில்லை, நம்மளை நம்மளே இடம் போட்டு பார்த்துக்கலாம். நான் எங்க இருக்கேன், நான் இப்ப இருக்கிறது ப்ரௌட்னஸா அல்லது என்னுடைய சுயசார்ந்த அந்த நம்பிக்கையில நான் இருக்கிறேனா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கோடு தான். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் ஒவ்வொரு பண்புகளை கொடுத்திருப்பதை போன்று எனக்கும் தந்திருக்கான். எனக்கு கொடுத்த பண்புகளிலே, எனக்கு கொடுத்த அல்லாஹு கொடுத்த வீரியங்களிலே என்னுடைய செயல்பாடு சமுதாயம் சார்ந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கான். யார்கிட்டையும் எந்த குவாலிட்டி இல்லாம மண்ணுகள் உலகத்துல எதுவுமே கிடையாது. அல்லாஹ் மனிதனை படைச்ச போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அஞ்சும் அஞ்சு விரலும் எப்படி வேறுபட்டு இருக்கிறதோ அது மாதிரி அஞ்சு வகையான மனிதர்களை அல்லாஹ் படைச்சிருக்கான். அதை அவர் அக்செப்ட் பண்றார். எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை நான் ஒத்துக்கிறேன், அதை கொண்டு சமூக சேவை ஆற்றுகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, இது பேரு தன்னம்பிக்கை என்ற அர்த்தம். பெருமைக்கு என்ன அடையாளம்னா, எவனுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறது. இது ரெண்டும் தான் வித்தியாசம். என்னை தவிர வேறு யாராலும் இது முடியாது அப்படின்னு நினைப்பது பெருமை. எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது மாதிரி அந்த பேலன்ஸ், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது மாதிரி அல்ல எனக்கு சில செய்திகளை தந்திருக்கேன், அதை வச்சு நான் வேலை செய்யறேன்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை. அப்ப யாருக்கு இந்த ஹை குவாலிட்டி, இந்த தன்னம்பிக்கை இருக்கிறதோ அவர் தான் இந்த விஷயத்தை சாதாரணமாக கடந்து போக முடியும். வீட்டை போய் தட்டுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னோன்னு அவரால் மட்டும்தான் போக முடியும். ஒருத்தன் நோய் உள்ளவனா இருந்தா அவன் போக மாட்டான். அவன் நினைப்பான், என்ன ஏன் போக சொல்ற, நானே உன்னை தேடித்தானே வந்திருக்கேன், நான் என்ன உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதி இல்லாதவனா, என்னை கேவலமா பாக்குறியா இப்படின்னு ஆரம்பிப்பான். இதை நிறைய பேர்ட்ட நம்ம பார்த்துருப்போம், என்ன ஏன் ஒரு மாதிரி பாக்குற, ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நிற்பான், இவன் நடந்து போறவன் பாரு என்னதானே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கம்மா. இதெல்லாம் வந்து மனநோய் சம்பந்தப்பட்டது, அவன் பிரச்சனை. அதுக்கு ஊர்ல உள்ளவன் சும்மா போறவன்லாம் ரெண்டு பேர் பேசுறவன்லாம் என்ன பத்தி பேசுறான் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் விடுவணும். அந்த மாதிரி உள்ளவன் நினைப்பான், இப்ப எனக்கா வேண்டிதான் கதவையே திறக்கல, அதை அல்லாஹ் சொல்றான் அப்படி நினைக்காதேங்கிறான். ஒரு முஸ்லீமா இருந்தா நீ ஹை எஸ்டீம்ல தான் இருக்க முடியும், நீ லோ எஸ்டீம்ல ஒரு காலமும் வாழ முடியாது, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே அது சார்ந்த அந்த செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறார். ஜாலிக்கும் அஸ்காலக்கும். அஸ்கா என்பது சுத்தம் என்று அர்த்தம். வெறும் தொழுகை நோன்பு போன்ற அந்த இபாதத்துகள் மட்டும் உங்களை சுத்தப்படுத்துவதில்லை, உங்கள் சமூக வாழ்க்கையும் உங்களை சுத்தப்படுத்துகிறது. இதை புரிஞ்சுக்கணும், உங்களுடைய சமூக வாழ்க்கையும் உங்களை சுத்தப்படுத்துகிறது. அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஹுல் மகாசிதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்து எந்த நோக்கத்துல இறங்குச்சு அப்படிங்கறத உள்வாங்கிக்கிறது. இஸ்லாமிய அடிப்படையில ஒவ்வொரு சட்டத்தையும் எதுக்காக சொன்னாங்கிற காரணம் இருக்கு, அந்த காரணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக்கணும். இப்ப தொழுகை, தொழுகைக்கு முன்னாடி ஒது செய்யறது அப்படிங்கிறது இருக்கு, அது தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஒது. இபாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு பேரு ஃபிக்ஹுல் மகாசித், நோக்கங்களை விளங்குவது. அந்த நோக்கத்தை விளங்குறத வச்சு நம்முடைய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இந்த ஆயத்தோ ஹதீஸோ என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்ல என்னதை எதிர்பார்க்குதுன்னு தெரிஞ்சு அமல் செய்யறது. நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஏ டீப் சப்ஜெக்ட், இது கொஞ்சம் ஆழமான செய்தி தான். எல்லா இபாதத்துகளையுமே அல்லது ஆயத்துகளையுமே ஏதோ அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அக்பர் அப்படி இல்லை, இது இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலும் என் சமூகத்திலும் நிறைவேறுவதற்கு இதனுடைய பின்னணி என்ன என்பதை புரிந்து செயல்படுவதுதான் அந்த ஃபிக்ஹுல் மகாசித். ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இமாம் அல்லாமா ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர், இந்தியாவினுடைய ஆரம்ப பகுதியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வாழ்ந்து மறைந்த அந்த ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி டெல்லியில் இன்றைக்கும் அவருடைய கபரு இருக்குது. அந்த தஹ்லவி ரஹமத்துல்லா அல்லாஹ் அவருடைய கபரை சுகனத்தினுடைய பூஞ்சோலைகளை கொண்டு நிரப்ப வேண்டும். அவரை பற்றி பல தடவை நான் இதே மஜ்லிஸில் பேசியிருக்கேன். முதல்ல அறிவு அப்படின்னு சொன்னால் என்ன, அறிவுடைய தளத்தில் இந்த சமூகம் எப்படி தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும்னு எழுதின ஒரே ஆலிம் அவர் தான். ஆலிம் அப்படின்னு சொன்னா வெறும் குரான் ஹதீஸ் மட்டுமல்ல, இந்த சைடு சூஃபிஸ்டிக்ல ஒரு பெரிய ஒரு வழியா இருந்தாரு, இந்த சைடுல உலகத்தினுடைய அரசியல் அறம் சார்ந்த இன்னும் உலக அரசியல் தலைவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்தார். அவருடைய அறிவுக்கு பக்கத்திலே போக முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவரு. இந்தியாவிலிருந்து ஒருத்தன் ஒரு ஹதீச வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் இல்லாமல் வாசிக்க முடியாது. அவருக்கு பேர் வந்து முஸ்னிதுல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷாஹ் வலியுல்லா அத்தஹலவி. அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திரும்பவும் சொல்றேன், ஷாஹ் வலியுல்லா அத்தஹலவி. முதல்ல இந்தியாவிலேருந்து வெளியே போய் ஹதீஸினுடைய அந்த கலையை, ஹதீசுகளை கத்து அதை கொண்டு வந்து இந்தியாவில் அறிவிச்சவர் அவர் தான். யாரும் ஒருத்தர் ஹதீஸ் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, அது தேவபந்தா இருக்கட்டும் அல்லது சேலமா இருக்கட்டும் அல்லது சஹாரன்புரா இருக்கட்டும் அல்லது எங்க படித்தாலும் சரி, அவங்க அந்த ஹதீஸை சொல்லும் போது வரிசையா சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல நிற்கும், அது யார் அப்படின்னு சொன்னா ஷாஹ் வலியுல்லா அத்தஹலவி. அவரை பேரை சொல்லிதான் அந்த ஹதீஸினுடைய அந்த தொடர் வெளிநாட்டுக்கே போகும். அப்ப பாபரக்கத்தான ஒரு மனுஷன். இவரை பத்தி துபாயில ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஷாஹ் வலியுல்லாவினுடைய சில கருத்துக்கள்னு ஏதோ எடுத்து சொன்னேன். அந்த மஜ்லிஸ்ல சிஎம்என் சலீம் வந்து உட்கார்ந்தார். இப்ப இந்த இது கல்விகள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா சிஎம்என் சலீம் அந்த மஜ்லிஸ்ல. அவர் அப்புறம் எல்லாம் முடிச்சோன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு, அதற்கு இந்த செய்தி எல்லாம் சொல்றீங்களே ஏன் வாழ்க்கையில, அவர் சொல்றாரு இந்த கல்விக்குன்னு நான் புறப்படணும் பயணப்படணும், இது சார்ந்த சிந்தனைகளை எனக்கு ஊண்டியதே ஷாஹ் வலியுல்லா தான். அவர் சொன்னாரு அவர் வந்து இங்கிலீஷில் உள்ளதை படிச்சுட்டு தமிழில் உள்ள புத்தகங்கள் அவர் சம்மந்த அந்த அதை படிச்சுட்டே சொல்கிறாரு, இந்த சிந்தனையை எனக்கு ஊண்டியதே அந்த மனிதர் தான். இன்னைக்கு அதன் மூலமாக அவரால் ஏற்பட்ட கல்வி புரட்சி, எத்தனையோ கூட்டங்களுக்கு போகிறார் பேசுகிறார், எல்லாத்துக்கும் பின்புலம் ஷாஹ் வலியுல்லா. சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை. அவர் எழுதிய ஒரு புத்தகம் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்று சொல்லுகிற ஒரு புத்தகம், கல்லூரிகளிலே பாடத்தில் இருக்குது, எங்கள் இதுலேயும் காலேஜ்லேயும் பாடத்தில் இருக்குது, நாங்கள் கிளாஸில் எடுக்கிறோம். அதுல முதல் பாபு முதல் பாகம் முழுக்க சூஃபி இசத்தை பத்தி எழுதியிருப்பார், எப்படி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது. அடுத்த பாபுல வந்து ஒவ்வொரு இபாதத்துக்கும் ரகசியத்தை எழுதுவார். தொழுகை அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பிரேயர், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃபாஸ்டிங், ஒன்னொன்னே எழுதுவார். ஜக்காத்து இதை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினா, இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன, இதை செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்க போறது என்ன அவுட் புட். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அவுட் புட் பேஸ்டு எஜுகேஷன், இதை படிச்சா உனக்கு என்ன கிடைக்கும், 5 வருஷம் 4 வருஷம் இதை படிச்ச பின்னாடி இவன் இப்படி ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல சொல்றான். அதே மாதிரி நீ தொழுதா என்னவா ஆவன்னு அந்த எழுதி அந்த மகான் அவருடைய கபர்களை சுவனத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் அந்த மகான் எழுதியாரு. இந்த சீக்ரசி தான், அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பகுதி இஸ்லாத்தை மட்டுமல்ல அதை முழுமையாக புரிந்து அது எதை நிலைநாட்ட வேண்டும் என்று எந்த லட்சியத்தை அந்த ஆயத்து விரும்புகிறதோ அதை வாழ்க்கையிலே ஒன்னாக்கி அதை சமூகத்தில் கலப்பதுதான் இந்த ஃபிக்ஹுல் மகாசி. இந்த இடத்துல இது முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது. என்ன, ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணுங்கிறது அது தனி மனித சார்ந்ததல்ல சமூகம் சார்ந்தது. அந்த சமூகத்தை உயிர்ப்பிப்பதற்கு தூக்கி எழுப்பதற்கு இது போன்ற இந்த நடைமுறை மாற்றங்களை தவிர இன்னொன்றை நம்மால் கொடுக்க முடியாது. அதுல கடைசியாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், உங்களை அப்படி திரும்ப போங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப நீங்கள் உண்மையிலே முஸ்லிம்களாக ஆயத்தை நம்பியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அதை பத்தி எந்த கஷடும் அழுக்கும் உள்ளத்திலே இல்லாமல் உடனே திரும்பி போய் என் ரப்பு சொன்னது இது சத்தியம்னு போயிருந்திருக்கணும். ஆனா அங்க நின்றுகிட்டு இதா இருக்குமோ, நம்மளை போ சொல்றதுக்கு காரணம் இதா இருக்குமோ, இதனால போ சொல்லியிருப்பானோ, அல்லது ஏன்ட்ட உள்ள பிரச்சனையா இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் யோசித்தால் அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி மிக தெளிவாக தெரிந்திருக்கிறான். அதனால நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்கிற செய்தியையும் சேர்த்து இந்த இடத்துல நமக்கு இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப அதனால அந்த சூழ்நிலைக்கேற்ற புரிதல் என்னவோ அதுதான் முக்கியமானது. நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், வாட்ஸ்அப்ல கூட ஒரு செய்தி நான் போட்டிருந்தேன். எந்த பள்ளியாசலுக்கு போனாலும் சமீபமாக சொல்லப்படுகிற செய்தி, இன்னும் அடுத்த வருஷம் இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பேர் கூட முஸ்லீம் இருக்க மாட்டான், நம்மெல்லாம் போய் சேர்ந்துருவோம், இந்த ஆட்சி வந்துச்சுன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், பயங்கரமான ப்ரொபகேஷன்ஸ், முஸ்லீம்களே வாஷ் அவுட்டு, இந்த இந்த தகவலே தப்பு அப்படின்னு சொல்றது என்னுடைய கண்ணோட்டமும் நோக்கமும். அப்படிலாம் யாரும் வந்தவொன்னா அப்படியே அள்ளி கொட்டிலாம் கொண்டு போயிட முடியாது. ஒரு முஸ்லீம் அப்படி பேசவும் கூடாது, ஒரு முஸ்லீம் அப்படி பேசவும் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூனா அம்வாலஹும் லியஸுத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வரையும் உனக்கு அவன் எதிராக செலவழிப்பான். இது காஃபிர்களுடைய நிலைமை, இறைமலுப்பாளருடைய நிலைமை. உனக்கு எகெயின்ஸ்டா வேலை பார்க்கறது தான், எகெயின்ஸ்டா வேலை பார்க்கறான் அப்படின்னு சொன்னா நீ ஒழுங்கா இருக்கன்னு அர்த்தம். சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்றான், ஃபஸ யுன்ஃபிகூனஹா, they will continuously spending their monies. முன்னாடி சொல்லிட்டான், உன்னை அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டு தடுகிறது, எப்படியாவது நீ முஸ்லீம் இல்லாம ஆயிரணுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் முயற்சியை மேற்கொள்ளுவார்கள். fasayunfikunaha, they are continuously doing the same. ஒரு நாள்ல செஞ்சுட்டு விட்டுற மாட்டான், செஞ்சுக்கிட்டே இருப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், فَتَكُونُ حَسْرَةً عَلَيْهِمْ, அது அவர்களுக்கே வினையாக போய் முடியும், அவர்களுக்கே அது சிரமமாக போய் முடியும். எந்த காசு செலவு பண்ணானோ அதுதான் அவனுக்கு ஆப்புங்கிறான்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு நிறைய காசு வச்சிருக்கான், நம்மளை இழுத்து ரோட்ல விட்டுருவான், நம்ம அப்படி ஆகி போயிடும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் சொல்றான், we will revert them, revert them. அந்த பொருளாதாரம் எது எனக்கு எதிராக, என்னுடைய கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, அல்லாஹ்வினுடைய வாசகம் உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் பாடுபடுகிறார்களோ அதுக்கு எதிராக அவன் நினைச்சான் அப்படின்னா, அந்த காசுகளை நாம் அவருக்கே சோதனை பொருள்களாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பின்னர் நாம் உங்களை கொண்டு அவர்களை வெற்றி பெறச் செய்வோம், அவர்கள் தோல்வியையே தழுவுவார்கள். இதை விட சத்தியமான வார்த்தையை வேற எந்த லீடர் கொடுக்க முடியும், வேற எந்த அரசியல் லீடர் நமக்கு தர முடியும், அல்லது வேற எந்த பெயர்தான் உலகத்தில் நமக்கு தர முடியும், பெயர்னே சொல்லுவோம். அல்லாஹுவை தவிர இந்த சமூகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிப்பவர் வேறு யார் இருக்கிறார்? உடனே இவர் என்ன அஜர்த்து, அன்னைக்கு சொன்னதுக்கு ஒருத்தர் சொன்னார், அஜர்த்து நீங்க என்ன இப்படியே பேசுறீங்க, அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அங்கதான் ஒண்ணுமே செய்யக்கூடாதா? இல்ல, இதை செய்யணும். நீ வந்தா அடுத்து ஒருத்தன் வந்தான்னா உன்னை கருவத்துருவான், இல்லாம போயிருவ, படுத்துக்குவ, செத்து போயிருவ, இப்படியும் சொல்லி சொல்லி ஒரு சமூகத்தை இன்னும் மூட்ட மாதிரி ஆக்கி அவனை போர்வையை பத்தி இவனே கபுரை தோண்டி உள்ள தெளிவான் போல. அல்லாஹ் சொல்றான், நீ இருக்கணுங்கிறான், வி வாண்ட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுடைய இருப்பை விரும்புகிறோம்னா, இவன் சொல்றான் நான் செத்து போயிடுறேனேங்கிறான். அப்ப குரானுக்கும் நமக்கும் எவ்வளவு முரண்பாடு, நமக்கு அந்த ஸ்பேஸே தெரியல. அது பள்ளிவாசல்ல மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மட்டும் நடக்கலன்னா நம்மளாம் செத்து போயிருவோம், அதெல்லாம் ஜாக மாட்டோம். ஹதீஸ்ல நம்ம ஏற்கனவே இதே மஜ்லிஸ்ல படிச்சிருக்கோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது இந்த உலகத்தில் இருக்கிற கொடுங்கோல் மன்னரை அறுத்தெறிகிற பரம்பரை தான் இந்த இஸ்லாமிய பரம்பரை. நம்ம அதுக்கெல்லாம் இருக்கணும். அது கஸ்வத்துல் ஹிந்த் என்று சொல்லுகிற தனி பாபா இமாம் புகாரி கொண்டு வந்திருக்கார். இந்த உலகத்தினுடைய அழிவு நாளைக்கு முன்னால் அந்த ஈசாவினுடைய வருகையின் போது இந்த உலகத்தில் கர்ண கொடூர ஒரு அரசன் இந்தியாவை ஆளுவான். பெருமானார் சொன்ன வார்த்தை சையான அதீசு. அப்ப அவனுக்கு எதிராக ஒன்று திணறுகள ஒன்று திணறுகள இந்த இஸ்லாமிய மக்கள் யார்கள் எல்லாம் எப்போதெல்லாம் மனித குலத்திற்கு எதிராக இவர்கள் எல்லாம் வருகிறார்கள், அப்பெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு எதிர்ப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவனை அடிச்சு இழுத்து அவனை தோல்வியாக ஆக்கி செயின்ல கெட்டி இழுத்துட்டு வரும்போது அங்க அவர் இறங்குவார் அப்படிங்கிறாங்க பெருமானார். அப்ப அவ்வளவு காலம் இங்க வாழ வேண்டியிருக்கு, எந்த பெயர் கருவ இருக்கு, எல்லா பெயிலையும் அறுக்க வேண்டிய வேலையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். நம்ம அல்லான்னு பள்ளியாட்டுல ஏசியை போட்டு நான் பொத்தி படுத்துக்கிறேங்கிறோம், அவன் வரணும், அவன் தாங்க வருவான் அப்படின்னு பேசிக்கிறான். என்ன செய்ய முடியும்? அது தலையெழுத்து. எந்த சமூகத்தையும் யாராலும் அப்படியெல்லாம் இது உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வினுடைய ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் ஆசைப்படுறான், அணையுமான்னு கேட்கிறான். யாரு? மனித குலமா? அல்லாஹ் சொன்னதை ஒருத்தர் நடத்துறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டா அல்லாஹும் சேர்ந்து அப்படியே அழிச்சிருவானா? சரி, நாளை காலையில் அல்லாஹுவினுடைய அனுமதியோடு அவனே ஆட்சிக்கு வந்தான் அப்படின்னு சொன்னா நம்மளாம் என்ன செய்யறது? நாடு கடத்திடுறதா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப நல்ல மோட்டிவேஷன் குரானில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள். குரான் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க, நாம் தான் எடுத்துக்கணும், கண்டவனமா எடுத்துட்டு போவோம். அப்ப செலவு செய்யறதும் அதற்கு தொடர்ந்து வேலை செய்வதும் அவர்களுடைய வேலை. அந்த காசை அவர்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆவதும் அவர்களை வெற்றி கொள்வதும் நம்முடைய வேலை. அதைத்தான் நம்ம உள்வாங்கிக்கணுமே ஒளிஞ்சு யார் யாரோ சொல்றாங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட நிலைமைகளே கிடையாது. எது வந்தாலும் ஜெயம் பெறப்போகிறவர்கள் நாம் என்ற எண்ணம், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிற வரையும் நாம் தான் வெற்றியாளர்களாக இருப்போம். இல்ல இல்ல, எவன் வந்தாலும் நாங்க படுத்துக்குவோம் என்ற நெகட்டிவ் திங்கிங் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த எண்ணத்தாலும் இந்த சிந்தனைகளாலும் தோற்று போனவர்கள் தான் பல பேர். எல்லாம் சொல்றான், அதிகமான எண்ணத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சில எண்ணங்களே உங்களுக்கு பாவமானது. அந்த எண்ணத்துல இதுவும் ஒண்ணு, அவன் வருவான், எங்களை அடிப்பான், நாங்க சாவடிப்பான், நாங்க படுத்துக்குவோம், எங்களை வெட்டுவான், கொள்ளுவான்னு, இதை இந்த எண்ணமே பாவங்கிறான்ல. இப்பெல்லாம் நீ சிந்திக்கவே கூடாதுங்கண்ணா. சிந்தனை என்பது உங்களுடைய கைவசத்திலே உள்ளது. நீ நான் மாதிரி உன்னுடைய யோசனையை மாத்திக்கலாம். அதனால பி பாசிட்டிவ். அல்லாஹு சொல்லி இருக்கக்கூடிய வாக்கை தவிர வேறு உலகத்தில் யாருடைய வாக்கும் சத்தியம் அல்ல. எங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான், அவர்கள் செலவழிப்பது எதிராக அவர்களுக்கே ஆகும், வெற்றி கொள்ளப்படுவார்கள். இதுதான் உண்மை என்று சிந்தித்தால் இந்த சமூகம் பீடநடை போடும். அதுதான் குரானிய சமூகம், அதுதான் அல்லாஹ் விரும்புகிற சமூகம், அதுதான் பெருமானார் கட்டமைத்த சமூகம். எந்த நேரம் பார்த்தாலும் இந்த குழப்பத்தையும் இந்த கருத்து வேறுபாடு இதுகளையே பேசி பேசி படுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை இறைவனை விரும்புவதில்லை. நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தா உங்க ரூகே போயிருங்கண்ணா. அல்லாஹ் அது போன்ற சிந்தனைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இந்த நல்ல செயல்களை நம்மளுடைய செயலாக எடுக்கக்கூடிய அந்த சிந்தனையாலே அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தருவானே. நீங்க மஷூரா வச்சுக்கலாமா? சரி, அப்ப அடுத்த வாரம் மஷூரா வச்சுட்டு எப்போதும் அடுத்த வாரம் கொஞ்சம் பேசிட்டு கடைசி இந்த ஆயத்தோடு அடுத்த ஆயத்தோடு முடிச்சிருவோம் இன்ஷால்லாம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி சிந்தித்து செயல்படுகிற அந்த அறிவை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா தந்து வருகிற ரமலானை ரமலானாக புரிந்து அதன்படி அந்த ரமலானை முழுமையாக அனுபவிக்கிற மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தருவானாக. எந்த ஒரு இந்த ப்ராஜெக்டை நம்ம முன்னெடுத்திருக்கிறோமோ அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அது முழுமையான முறையில் நல்லபடியாக முடிஞ்சு யார் யாருக்கு போய் அதனுடைய கூலிகள் சேர வேண்டுமோ, அந்த பொருள்கள் சேர வேண்டுமோ, அந்த பணிகளை மிக லேசாக்கி தந்து அந்த பணிகளை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி ஏற்று அதை பரிபூர்ணப்படுத்துவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.